1996 நடந்த போட்டாத்த படுகொலைக்கு பின்னர் முதன்முறையாக கன் அம்னஸ்டி சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் தண்டனையின்றி அவற்றை அரசிடம் கையளிக்க 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோதமாக பொதுமக்கள் கைகளில் இருக்கும் 260,000 துப்பாக்கிகள் பயங்கரவாதிகளின் கைகளில் போய்ச்சேராமல் இருக்க வேண்டும் என்று நீதியமைச்சர் மைக்கேல் கீனன் விரும்புகிறார். இந்த திட்டத்திற்கு லேபர் கட்சி ஆதரவு கொடுத்துள்ளது. சட்டவிரோதமாக வைத்திருக்கும் ஆயுதங்களை மக்கள் ஒப்படைக்க வேண்டுமென்று லேபர் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஆண்டனி அல்பனீசி சேனல் 9 தெரிவித்தார்.
One illegal firearm is one too many. The fact that there are so many out there is an issue of concern. It's a good thing that this amnesty is happening and it certainly has bipartisan support.
இந்த திட்டத்தை ஆயுதங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள் வரவேற்றுள்ளார்கள். ஆனால் இந்த ஒரு செயற்பாடு மட்டும் நாட்டிலுள்ள ஆயுதங்கள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று கன் கண்ட்ரோல் ஆஸ்திரேலியாவின் பேச்சாளர் சார்லஸ் வட்சன் ABC ஊடகத்திடம் கூறினார்.
It will definitely have an effect. There are 260,000 illicit or unregistered guns, as he says, and if we could reduce them, then that's a terrific thing. My concern is that the criminals and terrorists who might have hold of those, I don't think are going to be the first people to want to hand them in. We're going to have to do rather more in terms of addressing the gun problem than just simply waiting for those people to get them.
ஆஸ்திரேலியாவின் மொத்த கடன் தொகை வரலாற்றில் முதல் தடவையாக $500 பில்லியன்களை கடந்து விட்டது. ஆனால் கோலிஷன் அரசின் காலத்தில் நிகர கடன் தொகை குறைந்துள்ளதாக கருவூல காப்பாளர் ஸ்காட் மோரிசன் வாதிடுகிறார். 30% மேலாக இருந்த கடன் வளர்ச்சி வீதம் 10% குறைந்து விட்டது என்று ஸ்காட் மோரிசன் கூறினார்.
Now if we maintained the rate of growth in debt that we inherited from the Labor Party, we would have passed that $500 trillion point 18 months ago.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மின்சாரத்தின் விலை 16% உயரப்போகிறது என்றும் எரிவாயு கேஸின் விலை 8% உயரும் என்றும் ஒரிஜின் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. இதேபோன்ற அதிகரிப்பை AGL மற்றும் எனர்ஜி ஆஸ்திரேலியா ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விலை உயர்வால் தனது தொகுதி மக்கள் அதிகம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று பாக்ஸ் தொகுதிக்கான ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க் கூல்டன் ABC ஊடகத்திடம் கூறினார்.
I'm terribly concerned about the cost of electricity on several fronts. One is that we have a lot of people who are not on high incomes. We have quite a climate that varies from very hot in summer and cold to winter.
ஆஸ்திரேலிய குடியுரிமை பெறுவதற்கு தேர்வாகுவதற்கான பரீட்சையில் மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்ட முன்வடிவை நேற்று பாராளுமன்றத்தில் அரசு அறிமுகப்படுத்தியது. இது சட்டமாக்கப்பட்டால் குடியுரிமை பெற விரும்புவர்கள் சவாலான ஆங்கில மொழி பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டியிருக்கும். அத்துடன் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் ஒருவர் ஆஸ்திரேலிய விழுமியங்கள் குறித்த ஒரு அறிக்கையில் கையெழுத்திட வேண்டும் என்று குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறினார்.
The Australian Value Statement includes an understanding of respect for the freedom and dignity of the individual, freedom of religion, commitment to the rule of law, parliamentary democracy, equality of men and women, equality of opportunity for individuals, regardless of their race, religion or ethnic background. And English language as the national language is an important unifying element of Australian society.
விக்டோரியா மாநில நீதிபதி ஒருவர் பயங்கரவாதத்திற்கு எதிராக வழங்கிய தீர்ப்பு குறித்து விமர்சித்த 3 அமைச்சர்கள் தமது கருத்தை திரும்ப பெற்றார்கள். சுகாதார அமைச்சர் கிரெக் ஹண்ட், மனிதவள அமைச்சர் அலன் டஜ் மற்றும் துணை கருவூல காப்பாளர் மைக்கேல் சக்கர் ஆகியோர் வெளியிட்ட கருத்து குறித்து விளக்கமளிக்க மெல்பர்னில் உச்சநீதிமன்றத்தில் தோன்றுபடி அழைக்கப்பட்டனர். அவர்களது கருத்துகளால் நீதிமன்றத்தை அவமதித்தார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. விக்டோரிய நீதிபதிகள் யதார்த்தத்துடன் தொடர்பில் இல்லாதிருக்கிறார்கள் என்று அந்த அமைச்சர்கள் கூறியிருந்தார்கள் என்பது நோக்கத்தக்கது. அமைச்சர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் தோன்றிய அரச வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் ஸ்டீவன் டொனஹியூ, அமைச்சர்கள் தமது வார்த்தை பிரயோகத்திற்காக மனம் வருந்திருந்தாலும் அவர்கள் கருத்தில் பிழையில்லை என்று முதலில் கூறினார். ஆனால் பின்னர் அவர்கள் கருத்துகளையும் திரும்பப் பெறுவதாக நீதிபதியிடம் கூறினார். செய்திச் சுருள் இத்துடன் நிறைவு பெறுகிறது.